أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان.
السلام عليكم ورحمة الله وبركاته.
கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் நாளை மறுமையில் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்கின்ற இலக்கோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை அடைவதற்கான காரியங்களை, முயற்சிகளை தங்களுடைய வாழ்க்கையில் செய்யாதவர்கள் கூட மனதளவிலே விரும்பக்கூடிய ஆசை என்பது சுவனத்திற்கான ஆசையாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்திற்கான எந்த சம்பந்தமும் இல்லாத செயல்பாடுகள் நிறைந்திருக்கிறது, பாவங்களிலே மூழ்கி திளைக்கிறான், இப்படியான ஒரு மனிதனிடத்தில் சென்று சுவனம் செல்ல விரும்புகிறாயா, நரகம் செல்ல விரும்புகிறாயா என்று கேட்டால் அவன் சொல்லக்கூடிய பதிலும் கூட, நரகத்திற்கு யார் விரும்புவார், சுவனத்திற்கு தான் என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய பதிலாகவும் இருக்கிறது. இந்த சுவனத்திற்கான ஆசை விருப்பம் மனதில் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள், அதற்கான காரியங்கள், ஈடுபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த இலக்கை நாம் மறுமையிலே அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வியாபாரத்தின் மூலமாக இந்த சுவன இலக்கை அடைவதற்கான வழியை நமக்கு சொல்லி தருகிறார். நாம் இந்த உலகத்தில் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை திறம்பட அமைத்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய எதிர்கால இலக்கை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பத்தாரை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டுமென்றால், நம்முடைய சந்ததியினரின் கல்வியை நல்ல முறையில் வழங்க வேண்டுமென்றால், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டுமென்றால், இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால், அதற்காக இந்த உலகத்திலே நாம் வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம். இந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தில்தான், வியாபாரத்தின் மூலமாக, தொழிலின் மூலமாக, வேலைகளின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய சன்மானத்தின் மூலமாகத்தான் என்னுடைய எதிர்காலத்தை, என் குடும்பத்தாருடைய எதிர்காலத்தை நான் பாதுகாக்க முடியும். கல்வியிலே என்னுடைய சந்ததிகளை உயர்த்த முடியும். எனக்கென ஒரு சொந்த இருப்பிடத்தை அமைத்து கொள்ள முடியும். என்னுடைய உணவுக்கும் உடைக்கும் என்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்வாதாரத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஒரு தொழிலிலே, வேலையிலே, வியாபாரத்திலே நாம் இருக்கின்றோம். நாளை மறுமையில், இது இந்த உலக வாழ்க்கையில், நாளை மறுமையில நாம வெற்றி பெற வேண்டும் என்றால், என நிரந்தரமற்ற உலகிற்கு இப்படி நாம் போராடுகிறோம், இப்படியான முயற்சிகளை எடுக்கிறோம் என்றால், அதைவிட அதிக முயற்சி, அதைவிட அதிக கவனம் நிரந்தர வாழ்க்கையான மறுமைக்காக இருக்க வேண்டும். அந்த மறுமை என்கின்ற இலக்கை, அதில் சுவனம் என்கின்ற ஆசையை நிறைவேற்ற வேண்டுமென்றால், அதை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்மிடத்திலே ஒரு வியாபாரத்தை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு அறிவிக்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா, வியாபாரத்தை சொல்லித்தரட்டுமா, இந்த வியாபாரம் எத்தகையது, துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. நாம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வியாபாரம், நாளை நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் கஷ்டப்படாமல், பஞ்சத்திலே உழன்று விடாமல் இருப்பதற்கு, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கிறது. ஆனால் இறைவன் அறிவிக்கக்கூடிய இந்த வியாபாரம், துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான வேதனையிலிருந்து, நரகத்திலிருந்து உங்களை காக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லிவிட்டு அந்த வியாபாரத்தை நம்மிடத்திலே பதிவு செய்கிறான். துஃமினூன பில்லா, நீங்கள் அல்லாஹ்வையும் வரசூலிஹி, அல்லாஹுடைய தூதரையும் நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய மார்க்கம், இறைவனுடைய அடிப்படை கொள்கை உங்களுடைய உள்ளத்திலே ஊறி இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து, அதோடு நிறுத்தி விடாமல், வத்துஜாஹிதூன ஃபி ஸபீலிஹி பி அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிராலும் உடமையாலும் அல்லாஹுடைய பாதையிலே பாடுபட வேண்டும். இறைவனுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும், இறைவனுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இத்தகைய காரியம் உங்களிடத்தில் இருந்தால்தான் நீங்கள் மறுமையிலே நரக வேதனையிலிருந்து தப்பித்து வெற்றியை நோக்கி செல்ல முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நாம மறுமை என்கின்ற சுவனத்தை அடைய வேண்டுமென்றால், அந்த சுவனம் என்கின்ற இலக்கை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால், நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் மூன்று காரியம். ஒன்று, நம்பிக்கை கொள்ள வேண்டும், கொள்கையில சரியாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையில் சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது, உங்களுடைய உயிராலும் உடமையாலும் இறைவனுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இரண்டு காரியமும் சேர்ந்திருக்க வேண்டும். அது என்ன அர்ப்பணித்தல்? நம்முடைய உடமையாலும் நம்முடைய உயிராலும் எப்படி தியாகம் செய்வது, இதை ஏன் இறைவன் ஒரு வியாபாரமாக முன்னிறுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விசனத்திலேயும் இறைவன் இந்த தியாகத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான், இந்த வியாபாரத்தை இறைவன் சொல்லுகிறான். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அல்லாஹ் மூமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிரையும் உடமையையும் இறைவன் விலைக்கு வாங்கி விட்டான். நம்மிடத்தில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே, கொள்கைவாதிகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உயிரையும் உடமையையும் விலைக்கு வாங்கி விட்டான். இறைவன் கொடுத்த விலை என்ன? பி அன்னலஹுல் ஜன்னா, சுவனம் இருக்கிறது உங்களுக்கு. சுவனம் வேண்டுமென்றால், சுவனம் என்கின்ற விலை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால், உங்களுடைய உடமையையும் உயிரையும் எனக்கு கொடுத்து விட வேண்டும், என்னுடைய பாதையிலே நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், அதிலே உங்களுடைய தியாக மனப்பான்மையை காட்ட வேண்டும் என்று இறைவன் வாங்கிவிட்டான், விலைக்கு வாங்கிவிட்டான் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அப்ப அந்த இரண்டு வசனங்களுமே நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய நிரந்தர வாழ்க்கையான மறுமை வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்முடைய இலக்கை ஆசையை அடைவதற்கான வழியை சொல்லித்தருகிறது. உங்களுடைய உடமையாலும் பொருளாலும் உங்களுடைய உயிராலும் நீங்கள் இறைவனுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வியாபாரத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லித்தருகிறான். முதல்ல பொருளாதாரத்தில் என்ன வியாபாரம்? பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் எப்படி அர்ப்பணிப்பது? இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய கொள்கையின் அடிப்படையிலே நடக்கின்ற பொழுது பல்வேறு தியாகங்களை இந்த பொருளாதார விஷயத்தில் நாம் செஞ்சுதான் ஆகணும். எப்படியான தியாகம்? நாம செய்யக்கூடிய வியாபாரம் இறைவனும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் பொய் இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் மோசடி இருக்கக்கூடாது. இதையெல்லாம் செய்து நாம் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கலாம், நம்முடைய வியாபாரத்தில் நாம் ஒரு உச்சத்தை தொடலாம். ஆனால் இதை செய்யாமல் இருக்கின்ற பொழுது சில வேரை நமக்கு குறையும். பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்யும் பொழுது, ஏமாற்றாமல் வியாபாரம் செய்யும் பொழுது, மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்யும் பொழுது, வட்டியில் ஈடுபடாமல் வியாபாரம் செய்கின்ற பொழுது சில வேளை நம்முடைய லாபம் நம்முடைய வருமானம் குறையலாம். ஆனால் அதில்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. பொய் சொன்னால்தான் முன்னேற முடியும், என்னால் ஏமாற்றினால்தான் முன்னேற முடியும் என்று இறைவனுடைய சட்டதிட்டங்களை நாம் பேணாமல் நாம் இந்த வழியை தேர்ந்தெடுத்தோம் என்றால், அப்போ நாம் இந்த பொருளாதாரத்தை இறைவனுக்காக நாம் அர்ப்பணிக்கவில்லை, இறைவனுடைய பாதையிலே இதை நாம் பயன்படுத்தவில்லை. பொருளாதாரத்திற்காக இறைவனுடைய சட்டதிட்டங்களையே, இறைவனுடைய வார்த்தைகளையே நாம் விட்டுவிட்டோம் என்று பொருளாகிவிடும். அப்படி என்றால் நாம் எதற்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறோம்? சுவனத்தின் ஆசைக்கா அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கா? அல்லாஹ்வுடைய சட்டதிட்டத்தை பேணல, எனக்கு அதிகமாக பொருளாதாரம் வேண்டும் என்று நாம் யோசித்து இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழுகிறோம் என்றால், அந்த வார்த்தை நம்முடைய ஆசை என்பது சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற இலக்கு என்பது நம்முடைய மனதில் ஆசையாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர, அதை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை செயல்பாடுகள் நம்மிடத்தில் இல்லை என்று ஆகிவிடும். அப்போ இது ஒரு விதமான ஒரு அர்ப்பணிப்பு. இன்னொன்று என்ன? இந்த பொருளாதாரம் என்பது இறைவனுடைய பாதையிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிற பொழுது, அந்த சூழலில் நாம் அல்லாஹுடைய பாதையிலே அள்ளி கொடுக்க வேண்டும். அல்லாஹுடைய பாதைக்காக, இறைவனுடைய மார்க்கத்திற்காக, இறை கொள்கைக்காக இந்த பொருளாதாரம் தேவைப்படுகிற பொழுது, அந்த பொருளாதாரத்தை என் பங்களிப்பாக நான் அதிகமாக வாரி வழங்குகிறேன் என்கின்ற ஒரு மனப்பான்மையும் வர வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய தேவைகளுக்காக நாம் செலவழிப்பதை போலவே, அதில் எந்த தப்பும் இல்லை, அப்படி செலவழிப்பது பாவம் அல்ல, அப்படி செலவழிப்பதும் நன்மையான காரியமாகத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி செலவழிப்பதில் ஒரு பகுதியை நாம் இறைவனுடைய மார்க்கத்திற்காகவும் செலவழிக்க வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்திற்காகவும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது ஒரு விதமான அர்ப்பணிப்பு. இன்னொன்றையும் நாம் கவனத்தில் வைக்கணும், இது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் செல்வத்தை பெருக்குவதிலே, செல்வத்தை நாம் திரட்டுவதிலே, அந்த செல்வத்தை நம்முடைய சொந்த வேலைகளுக்கு, சொந்த காரியங்களுக்கு பயன்படுத்துவதில் மட்டும் ஈடுபட்டுவிட்டு, இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதில் இருக்கக்கூடிய முயற்சியில் சிறிதளவும் அல்லாஹுடைய சுவனத்தை பெற வேண்டும் என்பதிலே இல்லை என்றால், இந்த பொருளாதாரம் நம்மை மதிமயக்கி விட்டது என்பது அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹுடைய பாதையை விட்டு, அல்லாஹுடைய நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். நம்முடைய திசை திருப்பி விடாமல் இருக்க வேண்டும். இறை இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதில் நாம் முயற்சி செய்கிறோம், முயற்சி செய்யத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, அதற்காக உழைக்கின்றோம், உழைக்கத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக நேரம் ஒதுக்குகிறோம், நேரத்தை ஒதுக்கத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அப்படியான முயற்சிகளிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை திறம்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய உழைப்பிலே செய்யக்கூடிய நேரங்களில் ஒரு பகுதியையாவது, ஒரு சிறிதளவையாவது இறைவனுடைய பாதைக்கு ஒதுக்க வேண்டும், இறைவனுடைய சுவனத்தை பெறுவதற்கான முயற்சிகளையும் உள்ளடக்க வேண்டும். அது எதுவுமே இல்லாம செல்வம் செல்வம் வியாபாரம் வியாபாரம் லாபம் என்று போய்விட்டோம் என்றால், நம்மை இந்த செல்வம் மதிமயக்கி விட்டது, நம்முடைய சுவன ஆசை வார்த்தையில் மட்டும்தான் இருக்கிறது, வாழ்க்கையில இல்லை என்று ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். அல்லாஹுடைய தூதரவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவியாளராக பணிபுரிகிறார்கள். அவருக்கு ரொம்ப ஒரு சிறிய வயதுதான், ஒரு இளமை பருவத்தை, ஒரு டீனேஜ் பருவத்தை சார்ந்தவர் தான் இந்த ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு பணிவிடை செய்கிறார். பணிவிடை செய்யக்கூடியவர் சொல்லுகிறார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகல் முழுவதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன், அவர்களுக்கு உதவியாக இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய நான் இஷா முடிகின்ற வரை அவர்களுக்கான உதவிகளை நான் செய்து கொண்டிருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா முடித்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள். சென்ற பிறகு நான் அவர்களுடைய வீட்டு வாசலில் இருப்பேன். ஏதேனும் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு இப்போ ஒரு தேவை வந்து விட்டால் நாம் ஓடி போய் உதவி செய்ய வேண்டுமே என்று வீட்டு வாசலிலேயே நான் உட்கார்ந்திருப்பேன். அப்ப ரசூலுல்லா உள்ளே தஸ்பீஹ் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் தான் எனக்கு கேட்கும் என்று அந்த ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூப்பிட்டா நாம உடனே போய் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப துடிப்பாக இருப்பேன். இந்த துடிப்பை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பார்த்து விட்டு என்னிடத்துல கேட்டார்கள், சல்னி யா ரபியா, ரபியாவே உனக்கு என்ன வேணுமோ கேளு. நமக்காக ஓடி ஓடி உழைக்கிறார், இறைவனுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்து அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு உதவி புரிவதற்காக இந்த ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து வாழுகிறார். இவருக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ரசூலுல்லா கேட்கிறாங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். யோசித்து விட்டு அல்லாஹுடைய தூதரவர்களிடத்துல சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரே நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு பிறகு சொல்லட்டுமா அப்படிங்கிறார். சரி சொல்லு அப்படின்றாங்க. அவர் வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறார், நம்மிடத்தில் கேட்டது என உனக்கு என்ன வேண்டுமோ கேளுன்னு சொன்னது ரசூலுல்லா. ரசூலுல்லா அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதர். இந்த தூதர் இடத்துல நாம் இந்த உலகத்துக்கு எதுவும் கேட்க வேணாம். ஏனென்றால் அன்ன துன்யா முன்கத்தி அத்துன் வசாயிலா, இந்த உலக வாழ்க்கை என்பது, உலகம் என்பது அழியக்கூடியதும் நிரந்தரமற்றதும் தான். இந்த உலகத்தில் நான் வாழுகிற வரை, என்னுடைய மரணம் வரை எனக்கு என்ன தேவையோ அதை நான் திரட்டி கொள்வேன், அது எனக்கு போதுமானதாக இருக்கும். எனக்கு என்ன வருமோ, எனக்கு என்ன கிடைக்குமோ அதையும் கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்வேன். ஆனால் மறுமை என்பது என்னுடைய உழைப்பால், என்னுடைய இந்த வியாபாரத்தால், என்னுடைய இந்த பணத்தால், என்னுடைய இந்த பொருளாதாரத்தால் அடையக்கூடிய விஷயம் அல்ல. அதனால் நபிகள் நாயகமும் அல்லாஹ்விடமிருந்து நியமிக்கப்பட்ட தூதராக இருக்கிறார். அதனால் அவரிடத்துல நமக்கு பொருளாதாரத்தை கொடுங்க, உங்கள்ட்ட வேலை செஞ்சதுக்காக எனக்கு கூலி கொடுங்க, உங்கள்ட்ட வேலை செஞ்சதுக்காக என்னுடைய வேலை இழந்திருக்கிற அதனை கொடுங்க என்று கேட்காமல் மறுமை தொடர்பாக கேட்போம், சுவனத்திற்குரிய காரியங்களை, சுவனத்திற்கான ஒரு விஷயத்தை கேட்போம் என்று அவர் முடிவு செய்துவிட்டு வரார். ரசூல்லாட்ட வந்தவுடனே ரசூல்லா கேட்கிறாங்க, என்ன முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்? இதே மாதிரி எனக்கு வந்து நீங்க என்ன சுவனத்தில் உங்களோட இருக்கணும், சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்களிடத்துல வைக்கிறேன். ரசூல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. இருந்துட்டு கேட்குறாங்க, உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தா? ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய பக்குவம் பெற்ற முதியவர் இல்லை, ஒரு டீனேஜ் பருவத்தை சார்ந்தவர். அதனால் ரசூல்ல கேட்குறாங்க, உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் சொல்லிக் கொடுக்கல, நான் தான் யோசித்தேன். இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது, நிரந்தரமற்றது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால் இந்த உலகம் தொடர்பாக நான் எதையும் கேட்காமல் என்னுடைய மறுமை வாழ்க்கை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், என்னுடைய சுவன ஆசை நிறைவேற வேண்டும். அதற்காக உங்களிடத்திலே பொருளாதாரத்தை கேட்பதினால் அது என்னுடைய மறுமை வாழ்க்கையை உறுதிப்படுத்தி விடாது, எனக்கு சுவனம் வேண்டும், அதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று அவர் முடிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்து விட்டு சொல்லுகிறார்கள், சரி உனக்கு அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கிறேன், ஆனால் நான் சுவனத்திற்காக உனக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், அதிகமாக தொழு, நீ அதிகமாக தொழுகையில் ஈடுபடு, தொழுகையிலே அதிகமாக ஈடுபடுகின்ற பொழுது அதன் மூலமாக நீ சுவனம் செல்வாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ரபியா பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய வயதுதான், ஒரு டீனேஜ் வயதுதான், ஒரு இளம் வயதுதான். இந்த இளம் வயதுக்காரரிடத்தில் இருந்த அந்த பக்குவமும் சுவன ஆசையினுடைய அந்த ஆழமும், சுவனத்தினுடைய ஆசை வெறுமனே வார்த்தையில் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டிலே ஒரு முடிவெடுக்கின்ற தருணம் வருகின்ற பொழுது, வாய்ப்பு வருகிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு அப்படி இருக்கின்றோமா? அவருடைய வாழ்க்கை எப்படியான வாழ்க்கையாக இருந்தது? ரொம்ப பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சவர் இல்லை, திண்ணை தோழர்ல ஒரு ஆள், அடுத்த வேளை உணவிற்கு வழி இல்லாதவராக இருந்தார், இளைஞராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பருவத்திலேயும் இத்தகைய வாழ்க்கை சூழலிலேயும் இருக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ்ட்ட என்னன்னாலும் கேட்டுக்கலாம், அரசாங்க பொருளாதாரத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாங்கன்னு கேட்டுக்கலாம், என்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்துங்கள் என்று கேட்டிருக்கலாம், எனக்காக ஒரு வியாபாரத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள், ஒரு வணிகத்தை ஏற்பாடு செய்து தாருங்கள், அதை வைத்து நான் இந்த உலக வாழ்க்கையை உறுதி செய்து கொள்வேன் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இவர் எதையுமே கேட்கல. இதுவெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு அழியக்கூடியது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, என்னுடைய இலக்கு சுவனம் என்கின்ற பொழுது அந்த சுவனத்திற்கான ஆசையை நிறைவேற்றி கொள்ள நான் கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னாரே, இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள், இந்த முயற்சி நம்மிடத்தில் இருக்குதா? எல்லாரும் சொல்லுகிறோம், நான் சுவனத்திற்கு போக வேண்டும், சுவனத்திற்கு போக வேண்டும், சுவனம்தான் என்னுடைய இலக்கு, சுவனம்தான் என்னுடைய இலக்கு, சுவனம்தான் என்னுடைய ஆசை, சுவனம்தான் என்னுடைய விருப்பம், சுவனத்தில் எத்தகைய இன்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றால் எல்லோரும் சொல்லுகிறோம். அந்த சொல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றோமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள், இந்த உலக வாழ்க்கைக்கான முயற்சிகள், உலக வாழ்க்கைக்கான உழைப்புகளில் சில சதவிகிதம் மறுமைக்காக இருக்கிறதா? மறுமைக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறோமா? இறைவனை தொழுவதற்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா? இறைவனை வணங்குவதற்காக, திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக, நன்மைகளை அடைவதற்காக, இறைவனுடைய பாதையிலே மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்குகிறோமா? அதன் மூலம் சுவனத்தை அடைவதற்கான வழியை தேடுவதற்கு முயற்சிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அஹ்ஸாப் போர் என்கின்ற ஒரு போர் வருகிறது. அந்த போரில் எதிரிகள் அனைவரும் ஒன்று திரண்டு விட்டார்கள், எல்லா எதிரிகளும் ஒரு அணியில திரண்டு நிற்கிறார்கள். இப்படி திரண்டு இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆலோசனையின் பேரில் மதினாவை சுற்றி அகல் தோண்ட சொல்கிறார்கள், குழி தோண்ட சொல்கிறார்கள். இப்படி அகல் குழி தோண்டுகிற பொழுது அந்த எதிரிகள் உள்ளே வந்து தாக்கி விடாமல் இருப்பதற்கான ஒரு முன்னேற்பாட்டை செய்கிறாங்க. அந்த பாலைவன மணலை குழி தோண்டுவது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல, ரொம்ப கடினமான ஒரு கரடுமுடனான ஒரு காரியம். அந்த காரியத்தில் நபித்தோழர்கள் ஈடுபடுறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. அந்த 3 நாள் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எந்த விதமான வேறு காரியத்திலையும் ஈடுபடலை. முழுக்க முழுக்க இறை பாதையில இந்த காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய மறுமை ஆசையை, அந்த மக்களுடைய ஈடுபாட்டை பார்த்த ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹும்ம லா ஈஷா இல்லா ஈஷுல் ஆகிரா, இறைவா இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கை அல்ல, மறுமையினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை இந்த தோழர்கள் அறிந்து விட்டார்கள். ஃபஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார், எனவே முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் உன்னுடைய மன்னிப்பை வழங்கு. ரசூலுல்லாஹ் கண் கலங்கி பிரார்த்தனை செய்கிறாங்க, அவர்களுடைய ஈடுபாட்டை பார்க்குறாங்க. இந்த மக்கள் உலகத்தில் எதுவுமே விரும்பலையே, 3 நாளில் போய் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாமே. 3 நாட்கள்ல போய் வணிகத்துல பொருளாதாரத்தை திரட்டியிருந்தால் அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கலாமே, உயர்ந்திருக்கலாமே. ஆனால் அதிலெல்லாம் எந்த கவனமும் இல்லாமல் இந்த மார்க்கம் சொன்ன ஒரே காரணத்திற்காக மார்க்க பணியில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈடுபடும் பொழுது உணவு இல்லை, தண்ணி இல்லை, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஈடுபடுகிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லா கண் கலங்குறாங்க. ரசூலுல்லா கண் கலங்கினதை பார்த்து நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து துன்பப்படுகிறோம், நாங்கள் இந்த மார்க்கத்திற்கு பாடுபடுவதற்காக இவ்வளவு துயரத்தை அனுபவிக்கிறோம் என்று நீங்கள் கலங்கி விடாதீர்கள். எங்களுடைய உயிர் எஞ்சிருக்கின்ற வரை, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற வரை அல்லாஹுடைய தூதரவர்களுக்காக இறை மார்க்கத்திலே பாடுபட்டு கொண்டே இருப்போம், நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்தவர்கள். நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே எது நுழைந்திருக்கிறது என்றால் சுவனத்தை பெற வேண்டும். அதற்கு இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய உணவை இழந்தாலும் பரவாயில்லை, குடிக்க தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லை, எதுவுமே இல்லாமல் நாங்கள் பட்டினியிலே மாண்டாலும் பரவாயில்லை, அல்லாஹுடைய சுவனத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் வந்தவர்கள். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எங்களுடைய நிலைமையை பார்த்து நீங்க அழுகாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்களிடத்துல சொல்லுகிறார்கள் என்றால் அந்த மறுமை ஆசை எவ்வளவு ஆழமாக வேறு உண்டு இருந்தது. இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதிலே இருந்த முயற்சி மார்க்கத்தில் நிலைநாட்டுவதிலும் இருந்தது. பொருளாதாரத்தை தேடுவதிலே இருந்த முயற்சி, வணிகத்திலே இருந்த முயற்சி அது குறைவாகவும் மார்க்க முயற்சி அதிகமாகவும் இருந்தது. பொருளாதாரத்தை தேடுறதுல அப்படியே முற்றும் முழுவதுமாக இந்த வியாபாரத்தில் வணிகத்தில் இறைவனுடைய பாதையை மறந்து இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி இறைவனுடைய பாதைக்கு நினைத்தால் நேரம் ஒதுக்குவோம் என்று அவர்களிடத்தில் இல்லை. இன்றைக்கு நாம் இருப்பதற்கு நேர் எதிராக இருந்தார்கள். முழுக்க முழுக்க இறைவனுடைய பாதை, முழுக்க முழுக்க இறைவனுடைய பயணம், அல்லாஹுடைய சுவனத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும், திருமறை குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும், நாம் ஓத வேண்டும், தொழ வேண்டும், இறைவனுடைய வழிபாடுகளை செய்ய வேண்டும், அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நேரம் ஒதுக்க வேண்டும், மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு போய்க்க நம்முடைய பயணத்திலே எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய முயற்சி இந்த மார்க்கத்திற்காக அதிகமாக இருந்தது, உலக வாழ்க்கைக்காக குறைவாக இருந்தது. இதுதான் உண்மையிலேயே சுவனத்தை நேசிப்பது. இந்த நேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்தது என்ன? பொருளாதாரம் ரீதியான அர்ப்பணிப்பு ஒன்று. இன்னொன்றையும் இறைவன் சொன்னான், உயிரை அர்ப்பணித்தல். உங்களுடைய உடமையை அர்ப்பணிப்பதை போல உயிரின் மூலமாகவும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னான். இன்றைக்கு நாம் எல்லோருமே நம்முடைய எல்லாரிடத்துலையுமே ஒரு உற்சாகம் ஒன்று வரும். எப்போ வரும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் இழிவாக பேசிவிட்டால் அவனுக்கு எதிராக போராடுகிற பொழுது நாங்கள் உயிரை கொடுக்க தயார் என்று முழங்குவோம். போராட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்களிலே கர்ஜிப்போம். நாம் நம்முடைய முகநூல் தளங்களிலே, நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலே நாம் இதை எழுதி வைப்போம், நாங்கள் உயிரை கொடுக்க தயார், இறைவனுடைய பாதையிலே உயிரை இழக்க தயார் என்று பேசுகிறோம். இந்த வார்த்தைகள் உண்மையில் உண்மையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த உயிரை நாம் அல்லாஹுடைய பாதையிலே இழப்பதற்கான ஒரு களம் உருவாகலை அந்த சமயத்தில். ஒரு களம் உருவாகாத போது இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் இன்னொரு களம் உருவாகி இருக்கிறது, இன்னொரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்புக்கான தியாகத்துக்கான ஒரு வழி இருக்கிறது. அதில் நாம் செயல்படாமல், அதில் நாம் அர்ப்பணிக்காமல், அதில் தியாகம் செய்யாமல் உயிரை கொடுக்க தயார் என்று உயிரை கொடுப்பதற்கான களத்திலே நாம் பேசணும் என்றால் இந்த வார்த்தை நேர்முரணான வார்த்தைகள். நாம் இந்த உலகத்தில் இப்போ வாழுகிற பொழுது நேரத்தை இழக்க, உயிரை இழக்க வேணாம், உயிரை இழக்கிறத ஒரு பக்கம் வச்சுப்போம், நேரத்தை இறைவனுடைய பாதையிலே இழப்பதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஐவேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், என் நேரத்தை ஒதுக்கி ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறேன். திருமறை குர்ஆனை இறைவன் ஓது சொல்லுகிறான், என்னுடைய நேரத்தை ஒரு நாளிலே நான் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி திருமறை குர்ஆனை ஓதி படிக்கின்றேன். என்னுடைய ஒரு நாளிலே 24 மணி நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற அழைப்பு பணியை, நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பணியை என்னுடைய ஒரு நாளில் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி செய்கின்றேன். இப்படி நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் நம் கண்முன்னே கொட்டி கிடக்கிறது. இப்படி வாய்ப்புகள் நிறைந்திருந்தாலும் இந்த களம் நம்மை நேரத்தை ஒதுக்க ஒதுக்கி வா என்று சொன்னாலும் அதில் நாம் அலட்சியமாக இருந்துவிட்டு நேரத்தை ஒதுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைங்க, இதில் நேரத்தை ஒதுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து முடியாது, இப்படி சொல்லிவிட்டு உயிரை கொடுக்க நான் தயார் என்று சொல்லும் பொழுது அந்த களம் இன்னும் வரவே இல்லையே, வரதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் என்றால் நேரத்தையே ஒதுக்காத நாம் உயிரை கொடுக்க தயாராகுமா? நேரத்தையே நம்ம ஒதுக்கலை, என்னுடைய களம் இப்போ என் கண் முன்னால் இருக்கக்கூடிய களம், உன் நேரத்தை ஒதுக்கி வான்னு சொல்லுது, அதில் நான் ஒதுக்க மாட்டேன், அதில் எனக்கு அந்த நேரம்லாம் நமக்கு இல்லைங்க, மற்றவங்க பார்த்துப்பாங்க என்று சொன்னால் நேரத்தை ஒதுக்கிறதுக்கே நம்முடைய மனம் வரலையே, நாம் நேரத்தை அர்ப்பணிக்கலையே, நேரத்தையே தியாகம் செய்யலையே, எப்படி நாம் உயிரை தியாகம் செய்வோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நாம் உயிரை கொடுக்க தயார் என்று சொல்லுகின்ற, எழுதுகிற, முகநூலில் பதிவு செய்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உற்சாகத்தினால் வந்த வார்த்தைகளா, உண்மையில் வந்த வார்த்தைகளா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே நாம் நேரத்தை ஒதுக்குறோம், எந்தெந்த களம் தீர்மானிக்கதோ அந்தந்த சூழ்நிலைகளிலே எதை எதை ஒதுக்க வேண்டுமா, பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டுமா கொடுக்கின்றேன், நேரத்தை ஒதுக்க வேண்டுமா ஒதுக்குகிறேன், வியர்வை துளிகளை சிந்த வேண்டுமா சிந்துகின்றேன், இதையெல்லாம் சிந்திவிட்டு இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அர்ப்பணித்து விட்டு நான் இரத்தம் சிந்தவும் தயார் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், செஞ்சால் நான் உயிர் தான் அப்படின்னு சொன்னால் வார்த்தையில் உண்மை இருக்கிறதா? வார்த்தையில் வந்து நம்ம உற்சாகத்தில் சொல்லுகிறோமா உண்மையில் சொல்லுகிறோமா என்பதை சற்று சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கிராமவாசி வரார், அல்லாஹுடைய தூதரவர்களிடத்தில் உபதேசம்லாம் பெற்று இஸ்லாத்தை ஏற்றுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு சென்றவர் அப்போ ஒரு போர் வருது, போர் வந்த உடனே ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹுடைய தூதரே நானும் போரில் கலந்து கொள்கிறேன் என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை வேணாம் இப்போ தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க அதெல்லாம் வேணாங்கிறாங்க, இல்லை நான் வந்தே தீருங்கிறார், அப்போ நீங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணுங்க, வாகன பாதுகாவலராக இருங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா. சரினு வாகன பாதுகாவலராக இருக்கிறாரு, ரசூல்லா போரில் ஜெயிக்கிறாங்க, கனிமத்து கிடைக்கிது, வாகன பாதுகாவலருங்கிற அடிப்படையில் இவருக்கும் ஒரு பங்கை கொடுத்து நபித்தோழர்கள்ட்ட அனுப்புகிறாங்க. இவர் கிராமவாசி, அனுப்பின உடனே நபித்தோழர்கள் வந்து கொடுக்குறாங்க, கொடுத்தோன்னு கேட்குறாரு, மாஹாதா இது என்ன? இல்லை ரசூல்லா உங்களுக்காக கொடுத்த பங்கீடு, ரசூல்லா கொடுத்த பங்கீடா? சேர்ந்து வாங்குறார், வாங்கிட்டு நேராக ரசூலுல்லாஹிட்ட வரார், ரசூலுல்லாஹிட்ட கேட்குறார், மாஹாதா யா ரசூலல்லா, அல்லாஹுடைய தூதர் இது என்ன? அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், நீ வாகன பாதுகாவலராக இருந்தாய், வாகன பாதுகாவலராக இருந்த அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு. இப்போ ரசூலுல்லாஹிட்ட சொல்கிறாரு, அல்லாஹுடைய தூதரே நான் உங்களை இதற்காக பின்பற்றவில்லை, நீங்கள் இந்த பொருளாதாரத்தை தர வேண்டும் என்பதற்காக உங்களை நான் பின்பற்றவில்லை, வலாக்கு நித்த பழத்துக்காலா நூர்மாயிலா ஹாஹுனா ஃபாமூத்து ஃபாதுகுலுல் ஜன்னா, நான் உங்களை பின்பற்றியதற்கு உங்களை ஏற்றுக்கொண்டதற்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணமே நான் இந்த மார்க்கத்துக்காக என்னை தியாகம் செய்ய வேண்டும், உயிரை விட வேண்டும், எதிரிகளுடைய அம்பு ஒரு என்னுடைய தொண்டை குழியை தாக்கி நான் இறக்க வேண்டும், உயிர் தியாகம் செய்ய வேண்டும், நான் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பின்பற்றினேன்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இன் தஸ்துக் இஸ் சத்திக்குக்கு, நீ சொல்கிற சரி இப்போ சொல்கிறேன், களம் வராத போது சொல்லுகிறாய், களம் தீர்மானிக்க போது வாய்ப்பு வராத போது சொல்லுகிறாய், உண்மையில் உளப்பூர்வமாக எப்படியான வாய்ப்பு உனக்கு ஏற்பட்டாலும் நான் செய்வேன் என்கின்ற உறுதியோடு நீ உளப்பூர்வமாக சொல்லியிருந்தால் இஸ் சத்திக்குக்க, அல்லாஹும் உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவான். நீ வெறும் வாய் வார்த்தையில் யாருனாலும் சொல்லிடலாம், வாய் வார்த்தையில யாருனாலும் என்னன்னாலும் பேசிடலாம், ஆனால் களம் என்கின்ற வருகிற பொழுது அதில் நிற்க வேண்டும், அதனால நீ சொல்ற உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது பார்த்துக்கலாங்கிறாங்க. இன்னொரு போர் வருது, போர் வந்து எல்லா நபி ரசூல்லா வெற்றி பெறுறாங்க, இறந்தவர்களுடைய கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் எல்லாம் ரசூல்லாவுக்கு அருகில் எடுத்து வரப்படுகிறது. அப்போது ஒரு உடலிலே அவருடைய தொண்டை குழியிலே அம்பு பாய்ச்சப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறார். ரசூல்லா பார்த்த உடனே கேட்கிறார்கள், ஹுவ ஹுவ, அன்றைக்கு வந்து சொன்னாரே கிராமவாசி அவர் தானே இவர், அன்னைக்கு வந்து இதே மாதிரியான மரணத்தை விரும்பி இறைவனுடைய பாதையிலே நான் இந்த உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று வந்தாரே அந்த மனிதர் தானே இவர். ஆமாம் அல்லாஹ் அப்படித்துதே ரசூல்லா அந்த பிரேதத்தை பார்க்கிறார்கள், அந்த உடலை ஜலாசாவை பார்க்கிறார்கள், பார்த்து கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே கையாந்துகிறார்கள், அல்லாஹும்மா ஹாதா அப்துக் இறைவா, இதோ உன்னுடைய அடியானை பார், ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக், உன்னுடைய பாதையிலே அனைத்தையும் துறந்து எனக்கு பொருளாதாரம் வேணா, எனக்கு எது வேணா, அல்லாஹுடைய பாதை சுவனம் மட்டும் போதும் என்று வந்த உன்னுடைய அடியானை பார், ஃபக்குத்தில ஷஹீதன், இன்றைக்கு ஷஹீதாக கொல்லப்பட்டு கிடக்கிறார், ஆனா அழகி ஷஹீத், நான் இதற்கு சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படியான ஒரு பிரார்த்தனை அவருக்கு செய்கிறாங்கன்னா அவர் எதில் ஈடுபாடாக இருந்தார்? சுவன வேணும்னு ஆசைப்பட்டார், இஸ்லாத்துக்கு வந்த உடனே விரும்பினார். விரும்பிய அந்த விருப்பம் வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் இருந்தது. ஒரு சூழல் வருகிற பொழுது, ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, அந்தந்த வாய்ப்புகளில் எதை எதை இழக்க வேண்டுமோ, எதை எதை அர்ப்பணிக்க வேண்டுமோ, அதையெல்லாம் அர்ப்பணித்து தியாகம் செய்து சுவனத்திற்கு பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நபி தோழர்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கின்றோமா? சுவனம் வேண்டும் என்கின்ற ஆசையை இருக்கின்றோம், சுவனம் வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்காக இறைவன் சொல்லுகின்ற தியாகத்தை, அதற்காக இறைவன் சொல்லுகின்ற வியாபாரத்தை, உங்களுடைய உயிரையும் உடமையையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை நம்பி இறைவனுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுகின்றோமா? முதலில் நேரத்தை ஒதுக்குகிறோமா? நேரத்தை ஒதுக்கி வணக்க வழிபாட்டில், இறைவனுடைய பாதையில முயற்சி செய்வதில், அழைப்பு பணியிலே உழைக்கிறதுல, வியர்வையை சிந்துவதில் நான் முதலில் சரியாக இருக்கிறோமா? இப்படி இருந்தால்தான் எனக்கு உயிரை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது நான் இழப்பேன், இதில் உண்மையாக இல்லை என்றால் அதிலும் உண்மையாக இருக்க மாட்டேன் என்பதை மனதில் நிறுத்தி நாம் நம்முடைய சுவன ஆசையை பெறுவதற்கு உளப்பூர்வமாக உழைக்கக்கூடிய மக்களாக, நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.